ராதே கிருஷ்ண ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பெண் பிள்ளை வாக்கியம் எல்லாருமே அனுபவிக்கும்படியா அவள் பேசியிருக்க. வைஷ்ணவ சித்தாந்தத்தை கடந்து எந்த சித்தாந்தத்திற்கிறவாளும் என்ன அழகா இவள் பேசுறா அப்படின்னு மயங்கி போறார்கள். ஏன்னா ஆத்மா சம்பந்தப்பட்ட விஷயங்களை அவள் பேசுறா, ஆத்மாவுக்கு தேவையான விஷயங்களை அவள் பேசுறா, நாமும் கடைத்தேரணும் அப்படின்றதுக்காகவே அவள் பேசுறாள், ராமானுஜர் கேட்க அவள் பேசுறாள். ஒவ்வொரு வாக்கியமும் நம்மள ஒவ்வொரு படியா பரமபதமாகிய வைகுந்தத்துக்கு அழிச்சுண்டு போகிறது அப்படின்றத ரியலைஸ் பண்ண முடியறது இல்லையா? நிஜமாவே கோடி ஜென்மா எடுத்தாலும் பெண் பிள்ளைக்கு நாம பட்ட கடன் தீராது. பெண் பிள்ளைய பார்க்கணும்னா ஒரே இடம் வைகுந்தம் தான். வைகுந்தத்துல போய் நிச்சயமா போய் சேர்ந்துருவோம். ஆனா பெண் பிள்ளை ரகசியம் கேட்கிறோம் இல்லையா? இத்தனை வைபவங்களை கேட்டிருக்கோம், இதுவே நமக்கு வைகுந்தத்தை தரும். அந்த பெண் பிள்ளை வைகுந்தத்துல இருக்கா ராமானுஜரோட. வைகுந்தம் போகும்பொழுது மறக்காமல் யதிராஜர் சுவாமி ராமானுஜர் நன்னாவே தனியா தெரிவார். அவரை பார்த்துட்டு, சுவாமி அடியானுக்கு அடியாளுக்கு பெண் பிள்ளைய சேவிக்கணும், அனுகிரகம் பண்ணுங்கோன்னு கேளுங்க, நிச்சயமா ராமானுஜர் காட்டி கொடுப்பார். பெண் பிள்ளை அடுத்த வாக்கியம் சொல்றாள், அருளாழம் கண்டேனோ நல்லானை போலே. சில இடங்கள்ல இதுல பாடபேதம் உண்டு. அருளாழி கண்டேனோ நல்லானை போலே, 63வது வாக்கியம். இதுவும் சுவாமி ராமானுஜர் காலத்தில் சம்பந்தப்பட்ட ஒரு வாக்கியம். ஆச்சரியமா காஞ்சிபுரத்துல நல்ல வசதியான ஒரு பிரபு இருந்தார், ரொம்ப நல்ல ஒரு பரம பாகவதோத்தமர், ஸ்ரீ வைஷ்ணவர். ஸ்ரீ வைஷ்ணவர் அப்படின்னா ராமானுஜ சித்தாந்தத்தை சேர்ந்தவர் அப்படின்னு அர்த்தம். அந்த சித்தாந்தத்துக்கு தான் ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தம் அப்படின்னு பெயர். சைத்தன்ய மகாபிரபு அவரும் வைஷ்ணவர் தான். அந்த சித்தாந்தத்துக்கு கௌடிய வைஷ்ணவ சித்தாந்தம் அப்படின்னு பெயர். அதே போல பாண்டரங்க பக்த கோஷ்டி இருக்காள், அவளும் வைஷ்ணவா தான். அந்த கோஷ்டிக்கு வார்கரி சம்பிரதாயம் அப்படின்னு பெயர். வார்கரி வாரி அப்படின்னு சொல்லுவாள். அதே போல நம்ம புஷ்டி மார்க்கம் வல்லபாச்சாரியனுடைய சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள், அவளும் வைஷ்ணவா தான். அவள்லாம் ஸ்ரீநாத்ஜிய அனுபவிக்க கூடிய பாகவதர்கள். அவளுடையத புஷ்டி மார்க் அப்படின்வா. இப்படி நிறைய வைஷ்ணவ சித்தாந்தங்கள் உண்டு. வைஷ்ணவன் அப்படின்னா விஷ்ணுவை ஆசிரித்தவன், விஷ்ணுவை தெய்வமாக கொண்டு வாழ்பவன், விஷ்ணுவையே கதியாக கொண்டவன் அப்படின்றதுக்குதான் வைஷ்ணவன் அப்படின்னு பெயர். அதனால எல்லாருமே வைஷ்ணவர்கள் தான். அதுல ஸ்ரீ சம்பிரதாயம் அப்படின்னு ராமானுஜ சித்தாந்தத்தை சொல்றது உண்டு. ஏன்னா லக்ஷ்மிநாத சமாரம்பாம் அப்படின்னு லக்ஷ்மி நாராயணனை தொடக்கமாக கொண்ட சம்பிரதாயம் இது. அதனால ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தம் அப்படின்னு பெயர். ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தம் இல்லாத சம்பிரதாயத்தில் இருக்கவாளுக்கும் பக்தி உண்டு, அவளும் மோட்சம் அடைவார்கள், இதுல சந்தேகம் வேண்டாம். ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தம் ஆசிரயித்தவர்கள் ராமானுஜர், ஆழ்வார்கள், ஆச்சாரிய புருஷர்கள், இவர்களை பிராபான்யமாக கொண்டு அந்த குரு பரம்பரையை பிராபான்யமாக கொண்டு அதுல சொல்லப்பட்ட சடங்கு சம்பிரதாய விஷயங்களை பிடிச்சென்று பகவத் அனுபவம் பண்ணுவார்கள். வார்க்கரி சம்பிரதாயம் அதுல வந்து ஞானேஸ்வரர், சந்த் நாமதேவர், சந்த் துக்காராம், சந்த் ஏகநாத் இவாக சொல்ற முறைப்படி வாழ்ந்து மோட்சம் அடைவார்கள். சரியா? இப்ப நம்ம நாராயண பட்டத்ரி, பூந்தானம் இவாள்லாம் கூட வைஷ்ணவர்கள் தான், குருவாயூரப்பனை பிடிச்சென்றிருக்கிற வைஷ்ணவர்கள். இந்த மாதிரி நிறைய வைஷ்ணவர்கள் உண்டு. மாத்வா விசேஷமான வைஷ்ணவர்கள், ஹரி சர்வோத்தமா வாயு ஜீவோத்தமா அப்படின்னு சொல்றவர்கள், உடுத்தி கிருஷ்ணனை பிடிச்சிருக்கிற மாத்வர்கள், சுவாமி ராகவேந்திரர், வாதிராஜர், வியாசராஜர் இவாள்லாம் கூட வைஷ்ணவாதான். அந்த சம்பிரதாயத்தை பிடிச்சிருந்து அவர்கள் மோட்சம் அடைகிறார்கள். சரியா? சம்பிரதாயம் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. ஆனா தெய்வம் என்னமோ விஷ்ணு, அதனால வைஷ்ணவன் அப்படின்னு பெயர். அதனால இந்த சம்பிரதாயம் கேவலம் இந்த சம்பிரதாயம் மோசம் அப்படின்னா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. எல்லா சம்பிரதாயமுமே பகவஸ்வரூபமான ஒரு சம்பிரதாயம் தான். அதுல ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்துல இருக்கிறவர்கள் உண்டு, மத்வ சம்பிரதாயத்தில் இருக்கிறவா உண்டு, புஷ்டி மார்க்கம்னு சொல்லும்படியான வல்லபாச்சாரிய சம்பிரதாயத்தில் இருக்கிறவா உண்டு, சந்துக்காராம் இவர்களுடையதான வார்க்கரி சம்பிரதாயத்தில் இருக்கிறவா உண்டு. எல்லாருக்குமே மோட்சம் உண்டு, எல்லாருக்குமே பகவத் அனுபவம் நிச்சயமா உண்டு. புரியறதா? இந்த விஷயம் ஸ்ரீ வைஷ்ணவரான ஒரு உத்தமரான பாகவதரை பத்தி. அவர் ஆச்சரியமா காஞ்சிபுரத்துல வாழ்ந்துட்டு இருந்தார், நல்ல தனவான். ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு வேகவதியில, வேகவதி நதி அதுல அனுஷ்டானம் பண்ண போறார். அப்ப ஒரு பிணம் அப்படி ஆத்து வெள்ளத்துல அடிச்சுண்டு வர்றது, அவர் மேல இடிக்கிறது. இப்படி பாக்கிறார், அந்த பிணத்தினுடைய தோள்கள்ல சங்கு சக்கரம் அந்த முத்ரை இருக்கு, பஞ்ச சம்ஸ்காரம் அப்படின்னு சொல்லுவார்கள் மாத்வர்கள், முத்ராதானம் அப்படின்னு சொல்லுவார்கள். தோள்கள்ல சங்கு சக்கரம் முத்ரை ஆச்சாரியன் என்ன பண்ணுவார், வைஷ்ணவ சித்தாந்த ஆச்சாரியர்கள் யார் வந்து சித்தாந்தத்தினா இருக்கிறன்றாலோ அவர்களுக்காக அழகா சங்கு சக்கரம் அதனா தீயில காய்ச்சி ரெண்டு தோள்கள்லையும் அதை முத்திரையாயிடுவார்கள். அப்ப என்ன ஆகுனா, இவர்கள் விஷ்ணுவை சார்ந்தவர்கள் அப்படின்னு ஒரு அடையாளம், இப்பெல்லாம் யூனிஃபார்ம் அப்படிலாம் சொல்றா இல்லையா, அந்த மாதிரி ஒரு அடையாளம் இது. இவர்கள் பகவானை சேர்ந்தவர்கள், இது ஆகம சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட முறை. சரியா? அந்தபடி பண்றது. சுவாமி ராமானுஜருக்கு கூட ஸ்ரீ பெரிய நம்பிகள் மதுராந்தகம் ஏறி காத்த ராமர் கோவில்ல பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணார் அப்படின்னு காண கிடைக்கிற. அப்போ அவ தோள்ல இந்த சங்க சக்கர முத்திரை இருக்கும், அந்த அடையாளம் இருக்கும். உடனே அவர் பார்த்தாரோ, இவனுடைய தோள்ல சங்கு சக்கர முத்திரை இருக்கே அப்படின்னு சொல்லி உடனேயே அந்த பிணத்தை எடுத்து பிரேத சம்ஸ்காரம் பண்றார். அந்திம பிரேத சம்ஸ்காரம். அவன் யாரு என்னன்னு விசாரிக்கல, தோள்ல இருக்கக்கூடிய சங்கு சக்கரத்தை அடையாளமா கொண்டே அழகா, அது அநாத பணம் யாருன்னு தெரியல, அவருக்கு அழகா இவர் அந்திம சம்ஸ்காரம் பண்றார். இவர் ரொம்ப விசேஷம். இந்த மாதிரி ஊர் பேர் தெரியாதவா, இல்லாட்டி பந்துக்கள் இல்லாதவா, குழந்தைகள் இல்லாதவா, இல்லாட்டி பந்துக்கள்னாலே ஒதுக்கி வைக்கப்பட்டவா, அதாவது அவளுக்கு அந்திம சம்ஸ்காரம் கடைசி யாத்திரை அந்த பணத்துக்கு பண்ண வேண்டிய கர்மாக்கள் பண்றதுக்கு ஆள் இல்லைன்னா நாம தைரியமா பண்ணலாம். அப்படி பண்ணோம்னா அது அஸ்வமேத யஜ்ஞ பலன் அப்படின்னு தெரியவா சொல்றா சாஸ்திரம் சொல்றது. அதனால யாராவது அனாதியா இறந்து போயிட்டா தைரியமா நீங்க சம்ஸ்காரம் பண்ணலாம். அது எப்படி பண்ணணும்னு சாஸ்திரம் தெரிஞ்சவாட கேட்டு பண்ணிக்கோங்க, பெரிய புண்ணியம், அதனாலே பாபம் இல்லை. அதுக்கு ஒரு பாக்கியம் வேணும். முன்ன பின்ன தெரியாத ஒருத்தருடைய சரீரத்துக்கு அந்த கைங்கரியம் பண்றதுனாலே பகவான் நம்மள அவ்வளவு வசத்தியா நினைக்கிறான். சரியா சொன்னா பந்தம்ன்ற நம்ம ரத்தத்தை கொண்டு முடிவு பண்றோம், ஆத்மபந்தம் எல்லாரோடையும் நமக்கு உண்டு, எல்லாருக்குள்ளயும் பகவான் இருக்கான் இல்லையா. இவர் அப்படிப்பட்ட ஒரு உத்தமமான பாகவதர், அதனால அந்த சரீரத்தை எடுத்து யாரு என்ன ஏது ஊரு பேர் எதையுமே விசாரிக்கல, இவர் பாட்டுக்கு எடுத்து அந்திம சம்ஸ்காரம் பண்ணிட்டார். எப்படியெல்லாம் பிரிவா இருந்திருக்கான்னு பாத்துக்கோங்க, ரொம்ப விசேஷம். நிறைய விஷயங்கள் நம்ம சாஸ்திரம் தெரியாமலேயே இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். சாஸ்திரம் நன்னா தெரிஞ்சுக்கோங்க. சாஸ்திரம்ன்றது நம்மளை கட்டுப்படுத்துற விஷயம் இல்லை, நம்மளை கைட் பண்ற விஷயம். சோ அண்டர்ஸ்டாண்ட் சாஸ்திரா, சாஸ்திரம் புரிஞ்சுக்க ரொம்ப கஷ்டம். ஆனா விஷயம் தெரிஞ்ச பிரிவாளை நீங்க கன்சல்ட் பண்ணி அழகா பண்றது உத்தமம். சரியா? இவர் அழகா அந்திம சம்ஸ்காரம் பண்ணிட்டார். உடனேயே எல்லா ஊர்ல இருக்கவாள்லாம் சொன்னா அவன் ஒரு தாழ்ந்த ஜாதிக்காரன்னுட்டார். இவர் சொன்னார், ஜாதி தாழ்ந்த ஜாதி உயர்ந்த ஜாதி அது ஒரு பக்கம், அதை விட்டுருவோம், அது மனிதர்களால் உண்டாக்கப்பட்டது. அவனுடைய தோள்ல சங்கு சக்கர அடையாளம் இருக்கு, அப்ப அவன் வைஷ்ணவன். வைஷ்ணவத்திலேயே சாத்தின முதலி சாத்தாத முதலின்னு ரெண்டு கேட்டகரியா சொல்லுவான். சாத்தின முதலி அப்படின்னா பூணல் போட்டு இருக்கிறவர்கள், பிராமண சத்திரிய வைஷ்யாவெல்லாம். சில பேருக்கெல்லாம் பூணல் போடுற வைபவம் கிடையாது, ஆனாலும் அவளுக்கு சங்கு சக்கரம் பண்ணி பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணியாச்சுன்னா அவர்களை சாத்தாத முதலி, முதலினா பெரியவர்கள் அர்த்தம். அப்ப ரெண்டு பேருமே பெரியவர்கள் தான். இவர்கள் பூணல் சாத்தின முதலி, அவர்கள் பூணல் சாத்தாத முதலி, இவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி இவாளுக்கும் மோட்சம் உண்டு, அவர்களுக்கும் மோட்சம் உண்டு, எல்லாருக்கும் மோட்சம்ன்றது பொது, சரியா? பூணல் போட்டவாளுக்கு தான் மோட்சம் எந்த இடத்துலயும் சொல்லவே இல்லை. வேதம் ரொம்ப அழகா பத்யாகும் சூத்ரோ அஜாயத அப்படின்னு வேதம் சொல்றது. பகவானுடைய திருவடிகள்ல இருந்துதான் சூத்ர வர்ணத்தவர்கள் அவதாரம் பண்ணார்கள், அவதாரம் பிறத்தார்கள் அப்படின்றது. நம்மெல்லாம் பெருமாளுடைய திருவடியை தானே பிடிக்கணும்னு சொல்றோம் இல்லையா? யாரு திருமுகத்தை அப்படின்னு சொல்லி, பிராமணோசிய முகமாசீது, பிராமணர்கள் பகவானுடைய முகத்திலிருந்து வந்தார்கள், உலகத்தை காப்பாற்றும்படியான சத்திரியர்கள் பகவானுடைய தோளிலிருந்து ஜனித்தார்கள், பகவானுடைய தொடையிலிருந்து வைசியர்கள் ஜனித்தார்கள், இப்படி வேதம் சொல்றது, சரியா? இது எல்லாமே ஒரு சமுதாயத்துக்காக. ஒரு ஆபீஸ் போனோம்னா ஹையர் லெவல், மிடில் லெவல், லோயர் லெவல், எல்லா லெவல்லையும் இருக்கா இல்லையா? பட் எல்லாருமே மனுஷா தானே, கரெக்ட்? எல்லாருக்குமே ரூல் ஒன்னா தான் இருக்கும். அது போல பிராமண சத்திரிய வைசிய சூத்ரான்றது ஒரு சமுதாயத்துக்காக பண்ண விஷயமே ஒழிய பக்தியில இது எதுவுமே தடை கிடையாது. பக்தியில எல்லாரும் ஒண்ணுதான். இப்ப வெள்ளம் வந்துடுத்து ஒரு 50 பேர் அடிச்சுட்டு போனா 100 மக்கள் இறந்தார்கள், எத்தனை ஜாதிகாரானா பாதுன்னு இருக்கும் இல்ல இல்லையா? அது போலதான் எல்லாரும் சொல்லிட்டு அவர் சொன்னார், அவன் தோல்ல சங்கு சக்கரம் இருக்கு, அவர் சாதாத முதலி, தோல்ல சங்கு சக்கரம் அவன் வந்துடுத்து அப்படின்னாலே அவன் நாராயணனை சேர்ந்தவன் தானே, அதுக்கு என்ன இருக்கு? அதனால நான் அந்திம சம்ஸ்காரம் பண்ணு, அது ஒரு பாக்கியம் தானே அப்படின்னார். உடனே மத்தவாளுக்கெல்லாம் கோவம் கொடுத்து அவரை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டா, ஜாதி பிரஷ்டம் பண்ணி வச்சுட்டா, இனிமேல் நீ வந்து பிராமண ஜாதியில கிடையாது அப்படின்னுட்டான். அவர் பார்த்தா ஒன்னும் சொல்லல, பெருமாளே அவளுக்கு சத்புத்திய கொடுப்பான்னு பிரார்த்திச்சுங்க. அடுத்த நாள் அவர் கோவிலுக்கு போறார், காஞ்சி வரதராஜனை சேவிக்க கோவிலுக்கு போறார். அழகா போறார். அப்ப பெருமாள் அர்ச்சகர் மேல ஆவிர்பவிச்சுட்டார். அர்ச்சக முகேனன்னு சொல்லுவார் சாமி வரதன் வாலே. அந்த அர்ச்சகர் திடீர்னு வேகமா திரும்பி பார்த்து, மத்தவாள்லாம் ஒரு பக்கமா நிக்கிறார் பிராமணாள்லாம், இவர் இன்னொரு பக்கமா நிக்கிறார். அப்ப உடனேயே பகவான் கோபமா அந்த அர்ச்சகர் மேல ஆவேசிச்சு சொன்னார், ஊருக்கு நீர் பொல்லான், ஆனால் நமக்கு நீ நல்லான் அப்படின்னுட்டார் சொல்லிட்டார். அதுக்கெல்லாம் நீர் பொல்லான் ஆயிட்டார், பொல்லாதவன். ஏன்னா அந்த பேதத்துக்கு அந்திம சம்ஸ்காரம் பண்ணாலும் நீ பொல்லான்ட்டு, ஆனால் என்னை பொறுத்தவரையும் நீ நமக்கு நல்லானே அப்படின்னு சொல்லிட்டு, மத்தவாளையும் நீங்களும் அவரை நல்லானா ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னுட்டார். அவ்வளவு விசேஷம். அதனால அன்னிலேருந்து இவருக்கு நல்லான் சக்கரவர்த்தி அப்படின்னு பெயர் வந்துடுத்து. சில பேர் இந்த விஷயம் காவேரியில நடந்ததா, காவேரி கரையில வாழ்ந்த அவருடைய விஷயமா சொல்றது உண்டு. ஆனா நல்லான் சக்கரவர்த்தின்றது அவர் ஒருத்தர் தான். அது காஞ்சிபுரத்தில் நடந்ததாகவும் இருக்கட்டும், ஏன்னா வம்சத்தார் காஞ்சிபுரத்தில் நடந்ததாக தான் சொல்றார்கள். சில இடங்கள்ல காவேரி நதிக்கு நடந்த சம்பவம் என்னமோ உண்மை. அது காவேரி நதியோ வேகவதி நதியோ, அந்த நதி மாற்றம் இருக்கட்டும், அனுகிரகம் பண்ண பெருமாள் என்னமோ பகவான் தான், சந்தேகமே இல்லை. அன்னிலேருந்து இவருக்கு நல்லான் சக்கரவர்த்தி அப்படின்னு ஒரு பெயர் வந்துடுத்து. அதாவது அதுதான் பெண் பிள்ளை சொல்றா, பேர்பட்டவர் இவர், அவருடைய தோல்ல இருக்கக்கூடிய சங்கு சக்கரத்தை பார்த்து பகவானுடைய அருள் பார்த்துட்டாரு, அருளனுடைய ஆழம் கண்டார். அதனாலதான் அருளாழம் கண்டேனோ, பகவானுடைய அருளுடைய ஆழத்தை பார்த்து அந்திம சம்ஸ்காரம் பண்ணிட்டார். சில இடங்கள்ல அருளாழி, பகவானுடைய அருள் தரும்படியான ஆழிய ஒரு பிணத்தினுடைய தோல்ல பார்த்துட்டு அந்த பிணத்திற்கு அந்திம சம்ஸ்காரம் பண்ணார்னா, எப்பேற்பட்ட ஒரு பக்தனா பாகவதோத்தமனா இவர் இருக்கணும். நினைச்சு பாருங்கோ, நமக்கு அவெல்லாம் தோணுமா அனாத போனோம் அப்படின்னு ஒதுங்கிப்போம். சமயத்துல ரொம்ப வேண்டப்பட்டவாளுடைய பிணத்தையே தீண்டத்துக்கோ இல்லாட்டி சம்ஸ்காரம் பண்றதுக்கோ இன்னி காலகட்டத்துல ஆள் இல்லை, கரெக்டா? அதுல முன்ன பின்ன தெரியாத ஒருத்தருடைய பிணத்துக்கு சம்ஸ்காரம் பண்ணணும், சம்ஸ்காரம் அந்திம காரியங்கள் பண்ணணும் அப்படின்னா பேர்பட்ட ஒரு மனசு வேணும். எப்படிப்பட்ட பாகவதர்கள்லாம் வாழ்ந்த வாழ்ந்துருக்கிற பூமி இது. பெரிய நம்பிகள் சுவாமி ராமானுஜருடைய சிஷ்யர், பெரியவர் ராமானுஜருடைய குரு அவர். அவரை பத்திலாம் கூட நிறைய வைபவங்கள் பின்னாடி கூட வர்றது. எத்தனை விசேஷம் தெரியுமா? அவரெல்லாம் கூட மாரநேரி நம்பி அப்படின்ற ஒரு தாழ்ந்த ஜாதிக்கார். தாழ்ந்த ஜாதினு புரியறதுக்காக சொல்றேன். எல்லா ஜாதியும் பகவானுடையது தான், எல்லாரும் பகவானுடைய குழந்தைகள் தான். எனக்கு அதுல இரண்டாவது கருத்தே கிடையாது. அத்தனை விசேஷம். அவர் அந்த மாறனேரை நம்பி, அவர் அரிஜன், அவருக்கு பெரிய நம்பிகள் பிராமணர் அழகா அந்திம சம்ஸ்காரம் பண்ணார் அப்படின்னு காண கிடைக்கிறது, சரியா? அதனாலே பக்தி தான் வசத்தி, பக்தி மட்டும்தான் வசத்தி. பெண் பிள்ளை சொல்றா, அருளாழம் கண்டேனோ நல்லானை போலே. நல்லான் சக்கரவர்த்தின்னு அவருக்கு பெயர், பெரிய பிரபுவானால் சக்கரவர்த்தின்னு பெயர் அவருக்கு. அவர் திருமலைக்கு நிறைய கைங்கரியம் பண்ணியிருக்கார். மலையப்ப சுவாமி திருவேங்கடமுடையான் கோவிலுக்கு நிறைய கைங்கரியங்கள் பண்ணதுனால அவர் பெயர் திருமலை நல்லான் சக்கரவர்த்தி அப்படின்னு பெயர், சரியா? இன்னைக்கும் அவருடைய வம்சத்தார் பல இடங்கள்ல வாழ்ந்துட்டு இருக்கா. எத்தனையோ பேர் ரொம்ப அற்புதமான பகவத் விஷயங்கள்லாம் பேசின்ற அனுபவத்துல இருக்கா. இந்த திருமலை நல்லான் சக்கரவர்த்தி ரொம்ப விசேஷமானவர். அவரை பத்தி இவள் ராமானுஜரிடத்துல பேசுறா. அந்த ராமானுஜர் அவர் 74 சிம்ஹாசனாதிபதிகள்னு 74 பேரை அழகா ஜோரா இந்த வைஷ்ணவ சித்தாந்தத்தை பரப்புறதுக்காக நியமிச்சார். அந்த 74 சிம்ஹாசனாதிபதிகள்ல இந்த திருமலை நல்லான் சக்கரவர்த்தியும் ஒருத்தர். அது இல்லாதபடி ஒரு சந்தர்ப்பத்துல அழகா சுவாமி ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தை விட்டு போறார். கிருமிகண்ட சோழனுடைய உபதிரவம் தாங்காமல் போறாரோன்னு இப்ப போகும்பொழுது ஸ்ரீரங்கத்திலேருந்து கொங்கு நாடு வழியா கர்நாடக தேசம் போறார். கொங்கு நாடு அப்படின்னா கோயம்புத்தூர், அதெல்லாம் தான் கொங்கு மண்டலம் சொல்லுவா. அந்த ஊட்டி இதெல்லாம் போனோம்னா ஊட்டி, சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட், நம்ம கோயம்புத்தூர், இதெல்லாமே வந்து கொங்கு தேசம். பொள்ளாச்சி இதெல்லாமே கொங்கு மண்டலத்துல வரும். அது வழியா சுவாமி ராமானுஜர் போயிட்டிருக்க கர்நாடக தேசம் பல நாள் பண்ணிக்கிற, 6 சாப்பிடவே இல்லை, இப்படி போயிட்டே இருக்க. அப்ப ஒரு மலையடிவாரத்துல சந்தியா வரையில ஒரே இருட்டா இருக்கு. அப்ப ஓரத்துல ஒரு வெளிச்சம். அப்ப அங்க சில பேர் கூடி பேசிட்டு இருக்கா. ஸ்ரீரங்கத்துல எம்பெருமானார் எப்படி இருக்காருன்னு தெரியலையே. ஏதோ கிருமி கண்ட ராசன் அவர் உபதிரவம் பண்ணான் எங்கேயோ. சுவாமி ஸ்ரீரங்கத்தை விட்டு கிளம்பினான்னு சொல்றாளே, எங்க போனாட்டிலே சில பேர் பேசிட்டு இருக்கா. அத கேட்டுட்டு ராமானுஜர் சந்தோஷப்பட்டு அவள் இடத்துல போய் இந்த மாதிரி தங்கறதுக்கு இடமனும்லாம் சொன்னோடனே அவ அழகா சேவிக்கலாம், நீங்க ஸ்ரீரங்கத்திலே வந்திருக்கலா, ராமானுஜர் எப்படி இருக்காரு சொல்லுங்க அப்படின்னு அவள் தூக்கி வாரி போடுறது. உங்களுக்கு எப்படி தெரியும் அவரை பத்தி அப்படின்னு, இல்ல நாங்கள்லாம் ஆச்சரியமா, எங்களுக்கெல்லாம் பரமாச்சாரியர் ராமானுஜர் எல்லாம் வேடுவர் கூட்டம், வேடுவர் ஜாதிக்காரா சொல்றா, எங்களுக்கெல்லாம் ராமானுஜர் தான் ஆச்சாரியன். உங்களுக்கு ராமானுஜர் ஆச்சாரியன், உங்களுக்கு எப்படி ராமானுஜர் பழக்கம்? இல்ல திருமலை நல்லான் சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் எங்களுக்கு இந்த வைஷ்ணவ சித்தாந்த விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்து எங்களுக்கு பஞ்ச சம்ஸ்காரம்லாம் பண்ணி வச்சிருக்கார். அவர் எங்ககிட்ட சொல்லியிருக்கார், ராமானுஜரே கதின்னு கடங்கோன்னு சொல்லியிருக்கார். நாங்கள் கேள்விப்பட்டோம், அதனாலே தான் ஆச்சரியமாக கேட்டோம். அடியே நாங்கள்லாம் அடியர்கள், அடியோங்கள் ராமானுஜதாசர்கள் அப்படின்னார்கள். உடனே அவ சந்தோஷப்பட்டு ராமானுஜர் அப்படி காட்டுறார்கள். பரம சந்தோஷப்படுறா, ஆஹா அப்படின்னு சொல்லி சேவிச்சு ஜோரா சுவாமி ராமானுஜர் கூட வந்தவர்கள்லாம் தேனும் திணை மாவும் கொடுக்கிறார்கள். ஆகாரம் இல்லாம இருக்காரேன். அவ கண்கள் ஆனந்த பாஷம். அப்ப ராமானுஜர் கண்கள்ல ஆனந்த பாஷம் வழியே சொன்னார், நல்லான் என்ற ஒரு காலமேகம் இப்படி வர்ஷிக்கிறதே நடுக்காட்டுல கூட, நல்லான் சக்கரவர்த்தின்ற ஒருத்தர் இந்த மாதிரி வேடுவ ஜாதியில இருக்கிறவாளுக்கு கூட வைஷ்ணவ சித்தாந்தத்தை சொல்லி கொடுத்து புரிய வச்சு இப்படி கொண்டு வந்திருக்காரே, அந்த காலமேகம் எல்லாத்தையும் இழந்துட்டு அனாதையா அப்படி அலையிற சமயத்துல இப்படி வர்ஷிக்கிறது. அனாதைனா உங்களுக்கு புரியத்துக்காக சொல்றேன். ஸ்ரீரங்கத்தை விட்டுட்டு, பெரிய நம்பிகளை விட்டுட்டு, கூரத்தாழ்வானை விட்டுட்டு, ரங்கராஜனை விட்டுட்டு இப்படி அலையிற சமயத்துல அபாடான பாலைவனத்துல ஒரு சோலை மாதிரி நல்லான் என்கின்ற ஒரு காலமேகம் இப்படி வர்ஷிக்கிறதேன்னு சந்தோஷப்பட்டார். அந்த வேடுவர்களும் அவ்வளவு ஆனந்தப்பட்டாளாம். இப்படி திருமலை நல்லான் சக்கரவர்த்தியினுடைய சிஷ்யர்களாலே வேடுவ ஜாதிகாரனாலே உபசரிக்கப்பட்ட அந்த ராமானுஜரிடத்துல இவள் சொல்றாள். இன்னைக்கும் ஸ்ரீபெரும்புதூர்ல சித்திரையில தான் சுவாமி ராமானுஜருடைய அவதார உற்சவம் நடக்கும். சித்திரையில திருவாதிரை தான் நம்ம சுவாமி ராமானுஜருடைய திருநக்ஷத்திரம். 1017 பிறந்தார், 2017 அவருடைய 1000வது திருநக்ஷத்திரம். சரியா? அத்தனை விசேஷம். அதுல ஸ்ரீபெரும்புதூர்ல சித்திரையில ஆறாம் உற்சவ தன்னைக்கு சுவாமி ஊருக்கு வெளில வருவர், உடையவர் அழகா தானான திருமேனி ஜோரா வருவார். தானான திருமேனி, சாரி, தானுகந்த திருமேனி. தானான திருமேனின்றது ஸ்ரீரங்கம், தமருகந்த திருமேனி மேல்கோட்டை, தான் உகந்த திருமேனி ஸ்ரீ பெரும்புது. நம்ம ரங்கராஜன் கூப்பிடாம போல இருக்கு, அதனால தானான திருமேனின்னு அந்த தியானத்துல சொல்லிட்டேன். தான் உகந்த திருமேனி தான் ஸ்ரீ பெரும்புது. அப்ப அவருக்கு ஊருக்கு வெளில வரும்போது சுவாமிக்கு தேனும் தினைமாவும் இன்னைக்கும் கொடுக்கறதுன்னு ஒரு வழக்கம். இதெல்லாம் நல்லா சக்கரவர்த்தியினுடைய தாசர்களான வேடுவர்கள் பண்ண உபச்சாரத்தினுடைய ஞாபகார்த்தமா இன்னும் நடந்துருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ராமானுஜரிடத்துல இவள் சொல்றாள், அருளாழம் கண்டேனோ நல்லானை போலே. இனிமேல் யாராவது நல்லவன் அப்படின்னு சொன்னா, நல்லான ரொம்ப நல்லவன் தான் எனக்கு தெரியும் அப்படின்னு பரிகாசமா யாராவது சொன்னா கூட, திருமலை நல்லான் சக்கரவர்த்தி நினைச்சுக்கோங்க. எங்கேயாவது அநாத பணத்தை பார்த்தா, எல்லாத்தையும் அநாதைகளுக்கு யாராவது சம்ஸ்காரம் பண்றதை பார்த்தாலும் திருமலை நல்லான் சக்கரவர்த்தி நினைச்சுக்கோங்கோ, திருக்கோளூர் பெண் பிள்ளை நினைச்சுக்கோங்கோ. நிச்சயமா நம்ம ராமானுஜரை நினைச்சுட்டு தானே ஆகணும். எப்பேற்பட்ட ராமானுஜர்! அந்த ராமானுஜர் மட்டும் அவள் இடத்துல நின்று ஒண்ணுமே கேட்காம போயிருந்தாருன்னா நஷ்டம் அவருக்கும் இல்லை, பெண் பிள்ளைக்கும் இல்லை, நமக்குத்தானே. என்ன வாக்கியங்கள்! அருளாழம் கண்டேனோ நல்லானை போலே, அருளாழி கண்டேனோ. அவ்வளவு சிரேஷ்டம். யார் வேணா என்ன வேணா சொல்லட்டும், பெருமாள் சொல்ல நீ எனக்கு நல்லவன் தான், வரதனே ஒத்துண்ட ஒரு நல்லான். ஹரே கிருஷ்ணா! என்னெல்லாம் பேசுறா இல்லையா பெண் பிள்ளை! நம்ம வாழ்க்கையை மாத்திரத்துக்காகவே இந்த பெண் பிள்ளை. சரி, ரொம்ப நாள் ஆயாச்சு, ரீகேப் சொல்லுவோமா? அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரரை போலே, அகமொழித்து விட்டேனோ விதுரரை போலே, தேகத்தை விட்டேனோ ரிஷிபத்னியை போலே, தசமுகனை செற்றேனோ பிராட்டியை போலே, பிணமிழுப்பி விட்டேனோ தொண்டைமானை போலே, பிணவிருந்திட்டேனோ கண்டா கர்ணனை போலே, தாய்கோலம் செய்தேனோ அனசூயையை போலே, தந்தை எங்கே என்றேனோ துருவனை போலே, மூன்றெழுத்து சொன்னேனோ க்ஷத்ரபந்துவை போலே, முதலடியை பெற்றேனோ அகலிகையை போலே. பத்தாச்சா? பதினொன்னுலேருந்து. பிஞ்சாய் பழுத்தேனோ ஆண்டாளை போலே, எம்பெருமான் என்றேனோ பட்டர் பிரானை போலே, ஆராய்ந்து விட்டேனோ திருமழிசை ஆழ்வாரை போலே, அவன் சிறியன் என்றேனோ ஆழ்வாரை போலே, ஏதேனும் என்றேனோ குலசேகரரை போலே, யான் சத்தியம் என்றேனோ கிருஷ்ணனை போலே, அடையாளம் சொன்னேனோ கபந்தனை போலே, அந்தரங்கம் சொன்னேனோ திரிஜடையை போலே, அவன் தெய்வம் என்றேனோ மண்டோதரியை போலே, அகம் வேத்மி என்றேனோ விஸ்வாமித்திரரை போலே. இருபதாச்சா? இருபத்தொன்னுலேருந்து. தேவமற்றறியேனோ மதுர கவியாரை போலே, தெய்வத்தை பெற்றேனோ தேவக்கியை போலே, ஆழிமறை என்றேனோ வசுதேவரை போலே, ஆயனாய் வளர்த்தேனோ யசோதையை போலே, அணுயாத்திரை செய்தேனோ அணிலங்களை போலே, அவள் பொறியை ஈந்தேனோ குச்சேலரை போலே, ஆயுதங்கள் ஈந்தேனோ அகஸ்தியரை போலே, அந்தரங்கம் புக்கேனோ சஞ்சயனை போலே, கர்மத்தால் பெற்றேனோ ஜனகரை போலே, கடித்தவனை கண்டேனோ திருமங்கையாழ்வாரை போலே. முப்பதாச்சா? முப்பத்தொன்னு. குடை முதலானது ஆனேனோ அனந்தாழ்வானை போலே, கொண்டு திரிந்தேனோ திருவடியை போலே, இழைப்பு விடாய் தீர்த்தேனோ நம்பாடுவானை போலே, இடைக்கழியில் கண்டேனோ முதலாழ்வார்களை போலே, இருமன்னரை பெற்றேனோ வால்மீகரை போலே, இருமாலை ஈந்தேனோ தொண்டரடி பொடியாரை போலே, அவனுரைக்கப் பெற்றேனோ திருக்கட்சியாரை போலே, அவன்மேனி ஆனேனோ திருப்பாணரை போலே, அனுப்பி வையும் என்றேனோ வசிஷ்டரை போலே, அடி வாங்கினேனோ கொங்கில் பிராட்டியை போலே. நாற்பதாச்சா? 41 மண்பூவை இட்டேனோ குறவநம்பியைப் போலே, மூலமென்றழைத்தேனோ கஜராஜனைப் போலே, பூச கொடுத்தேனோ கூணியைப் போலே, பூவை கொடுத்தேனோ மாலா காரரைப் போலே, வழியடிமை செய்தேனோ லக்ஷ்மணனைப் போலே, வைத்தவிடத்து இருந்தேனோ பரதனைப் போலே, அக்கரைக்கே விட்டேனோ குஹப்பெருமாளைப் போலே, அரக்கனுடன் பொருதேனோ பெரிய உடையாரைப் போலே, இக்கரைக்கே சென்றேனோ விபீஷணனைப் போலே, இனியதென்று வைத்தேனோ சபரியைப் போலே. 51 இங்கும் உண்டென்றேனோ பிரஹல்லாதனைப் போலே, இங்கில்லை என்றேனோ ததிபாண்டனைப் போலே, காட்டுக்கு போனேனோ பெருமாளைப் போலே, கண்டு வந்தேன் என்றேனோ திருவடியைப் போலே, இருகையும் விட்டேனோ திரௌபதியைப் போலே, இங்கு பால் பொங்குமென்றேனோ வடுகநம்பியைப் போலே, இருமிடறு பிடித்தேனோ செல்வப்பிள்ளையைப் போலே, நில்லனப் பெற்றேனோ இடையாற்றூர் நம்பியைப் போலே, நெடுந்தூரம் போனேனோ நாதமுனியைப் போலே, அவன் போனான் என்றேனோ மாருதி ஆண்டானைப் போலே. 61 அவன் வேண்டாம் என்றேனோ ஆழ்வானைப் போலே. 62 அத்வைதம் வென்றேனோ எம்பெருமானாரைப் போலே. 63 அருளாழம் கண்டேனோ நல்லானைப் போலே. இன்னும் கரெக்டா ஒரு 18 வாக்கியங்கள் முடியறதே எனக்கு நிஜமாவே வருத்தம்னு சொல்ல மாட்டேன். என்னமோ ஒன்றத்தை மிஸ் பண்ணிடுவோமோ அப்படின்ற மாதிரி ஒரு உங்களுக்கும் அப்படிதான் இருக்கு. ஆனால் முடிக்கணுமே இல்லையா? 81 வாக்கியம் பெண்பிள்ளை நிஜமாவே நமக்கு இவ்வளவு நாள் ஆயுஷை கொடுத்துட்டா. இன்னொரு 18 வாக்கியங்கள் சொல்லுவோம், அனுபவிப்போம். பெண்பிள்ளை திருவடியே வாழி வாழி. ஜெய் போலோ திருக்கோளோர் பெண் பிள்ளைக்கு ஜெய். ஜெய் போலோ திருக்கோளோர் வைத்தமாநிதி சுவாமிக்கு ஜெய். ஜெய் போலோ திருக்கோளூர் மதுர கவியாழ்வாருக்கு ஜெய். ஜெய் போலோ தாமிரபரணி மாதா கி ஜெய். ஜெய் போலோ திருமலை நல்லான் சக்கரவர்த்திக்கு ஜெய். ஜெய் போலோ யதிராஜர் சுவாமி ராமானுஜமூர்த்திக்கு ஜெய். சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம். ராமானுஜா ராமானுஜா. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.